இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிறேன். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீ பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேரக்கூடாத ஒளியில வாசமா இருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீ பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். எங்கள் மத்தியிலே நிலை கொண்டிருக்கிற தேவ ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற ஆவியானவர், எங்களை ஆண்டு கொள்ளுங்கப்பா, ஆட்கொள்ளுங்க. எங்களுக்கு போதிக்கிற பரிசுத்த ஆவியாகிய தேவரே, இந்த நாளிலும் உங்களுடைய சத்தியத்தினால எங்களை நடத்துங்க, எங்களுக்கு போதிங்க, எங்களுக்கு உணர்த்துங்க. இயேசு பிதாவத்தில் பண்ணிக்கொள்ள உங்க நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில நாம் தேவனுடைய செய்திகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கடந்து செல்ல போகிறோம்.
என்னை
கூட திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த செய்திக்கு ஆதாரமாக எபிய செய்திகளின் நிருபம் 5 அதில் 11-14 வரைக்கும், எபிய செய்திகள் நிருபம் 11-14 வரைக்கும் நாம் வாசிக்கிறோம்.
Schlag mit mir bitte auf Epheserbrief Kapitel 5 Vers 11 bis 14 wollen wir lesen. Epheserbrief Kapitel 5 Vers 11 bis 14.
கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாயிருக்கிறது. அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாக்குகிறதெல்லாம் வெளிச்சமாயிருக்கிறது. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார்.
அப்படியே 52 முதலாம் 2 வசனங்களை நாம் வாசிப்போம்.
Kommen wir dann direkt auf zum Jesaja Kapitel 52 Vers 1 2. Jesaja Prophetenbuch Kapitel 52
Jesaja தீர்க்கதரிசன புத்தகம் 52:1-2 வாசிப்போம்.
எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுக்களை அவிழ்த்து விடு.
சரி, எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமே தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை.
Wachauf, wachauf, kleide dich, Zion, in deiner Kraft, kleide dich in deine Prachtgewänder, Jerusalem, du heilige Stadt, denn nicht mehr länger soll dich ein Unbeschnittener und ein Unreiner betreten.
தூசி உதறி விட்டு எழுந்திரு. எருசலேமே வீட்டில் சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தையே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்துவிடு. இந்த கவுரிகள் இந்த 2 வசனம் இப்படியாய் சொல்றது, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. ஏனென்றால் உன் வல்லமையை நீ தரித்து கொள்ள வேண்டுமாக இருந்தால், சியோனே எருசலேமே உன் வல்லமையை நீ தரித்து கொள்ள வேண்டுமாக இருந்தால், தூசியை உதறிவிட்டு எழுந்திரு என்று சொல்லப்படுகிறது.
Vers 2 sagt folgendes, und zwar schüttle den Staub von dir ab, stehe auf und setz dich. Wenn du, Zion, Jerusalem, in deiner Kraft dich kleiden sollst, wenn du dich bekleiden möchtest mit deiner Kraft, dann ist die Bedingung dafür, schüttle den Staub von dir.
அப்படி எபேசியர் நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம், 5 14 ஆதலால் தூங்குகிற நீ வெளித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார் என்று சொல்லியிருக்கு.
So, und dann steht es nochmal geschrieben in Epheserbrief Kapitel 5, und zwar, der du schläfst, wach auf, damit die Herrlichkeit Gottes über dich erscheine.
So, Jesaja-ல சொல்லப்பட்டிருக்கிறது, தூசியை உதறிவிட்டு எழுந்திருன்னு சொல்லி, எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்கப்படும்.
Also Jesaja steht geschrieben, wach auf Zion und schüttle deinen Staub, und in Epheser 5, 14 steht hier folgendes geschrieben, wache auf, der du schläfst, und stehe auf von den Toten, und der Christus wird dir aufleuchten.
நம்முடைய தேவன் தன்னுடைய பிள்ளைகளை பிரகாசிக்கப்படுகிற தேவன்.
Unser Herr lässt uns alle aufleuchten.
என்ன தேவன் சேரக்கூடாத ஒளியில வாசமாக இருக்கிறார்.
Weil unser Gott, er wohnt in einem Licht, wo sonst keiner hinkommen kann.
யோவான் முதலாம் அதிகாரம் 9 வசனத்தில் நாம பார்க்கும் பொழுது உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லப்படுகிறது.
In Johannes Kapitel 1, 9 lesen wir, es gibt nur ein einziges Licht, das in die Welt kam und alle anderen Menschen zum Erleuchten bringt, und das ist Jesus Christus.
So, ஒளியானது உலகத்துக்கு வர வேண்டும், வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளிதான் அந்த மெய்யான ஒளி என்று யோவான் ஸ்நானகர் கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறார்.
Johannes sagte es, das Licht muss erstmal kommen und dieses Licht lässt die anderen erleuchten.
சிலர் சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன், கடவுள் ஒளியாக இருக்கிறார் என்று சொல்லி சொல்றதை நாம்
கேள்விப்பட்டிருக்கிறோம்.
அப்படித்தான் சொல்லுகிறது.
ஆனால்
ஒரு காரியம் என்னவென்றால், ஒளி ஒளியாகவே இருந்துவிட்டால் அதனால மனுஷனுக்கு என்ன
பிரயோசனம்?
பட் ஒளியானது இந்த உலகத்துக்கு வர வேண்டும், வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கணும், அப்பொழுதுதான் மனுஷனுக்கு அதனால பிரயோசனம் உண்டு, நன்மை உண்டு, விடுதலை உண்டு, வாழ்வு உண்டு, ரட்சிப்பு.
Aber das Licht muss auf die Erde kommen und das Licht muss dann auch andere Menschen erleuchten lassen und dann haben wir erst den richtigen Nutzen davon.
ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, மெய்யான ஒளியாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, இயேசு சொன்னார், நானே இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கேன்னு சொல்லி. ஆகவே மெய்யான ஒளியாகிய இயேசு இந்த உலகத்துக்கு வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாக இருக்கிறார்.
Und Gott sagt auch, Jesus sagt auch, ich bin das Licht dieser Welt und das Licht kam auf diese Erde und lässt auch andere Menschen erleuchten und Jesus ist derjenige, der andere Menschen erleuchten lässt.
அமெரிக்காவில் இருக்கிற படித்தவர்கள் பண்டிதர்களையும் பிரகாசிக்கிற ஒளி, அதே நேரத்தில் ஆப்பிரிக்காவில் இருக்கிற படிப்பறிவட்ட காட்டுமுராண்டிகளையும் பிரகாசிக்க வைக்கிற ஒரே ஒரு மெய்யான ஒளி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான்.
சோதரன் கிறிஸ்துஸ் ist der einzige wahre Licht, das sogar die gebildeten sogar in Amerika sowohl als auch die ungebildeten in den Wäldern von Afrika sogar alle gleich erleuchten lässt. Das ist Jesus Christus.
அப்படியே ஆண்டவர் இயேசுவை, மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த உலகத்திலே பிரகாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும்.
Daher alle Menschen und alle Kinder Gottes, die Jesus folgen, sind auch Kinder des Lichts und sie müssen auch Kinder des Lichts sein.
வேதத்திலே நாம் பார்க்கிறோம், பலர் பிரகாசிக்கிற வாழ்வு வாழ்ந்திருக்கிறார்கள்.
Wir können in der Bibel durchblättern und erkennen viele Menschen, die haben ein Leben gelebt, dass andere Menschen erleuchten ließen und sie haben geleuchtet.
அவர்களை குறித்து நான் சொல்லுவேன் சொன்ன அவர்கள் தான் உண்மையான அணையாத விளக்குகள்.
Und wenn ich über die eine Aussage treffen kann, dann sind das wirklich diese Menschen, die niemals erlöschende Lampen.
வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பார்க்கிறேன், பல அணையாத விளக்குகளை பார்க்க கூடியதாக இருக்கிறது.
Im Alten, aber auch im Neuen Testament sehen wir solche Menschen, die niemals, deren Lampe, deren Licht niemals erloschen wurde.
இது பாரிஸ் நகரத்தில் இருக்கிற அணையாத விளக்கல்ல, நான் சொல்லுற விளக்குகள் என்றென்றைக்கும் நித்திய காலமாக எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாக.
Ich rede nicht von diesem nicht erlöschenden kleinen Lampe in Paris, wo der Triumphvogel, sondern das sind die wahren Menschen im Leben, im Real Life, dass die sind niemals erloschen, sie sind niemals ausgegangen, sondern sie haben immer gestrahlt für Jesus.
David, ஒரு பிரகாசிக்கிற விளக்காக இருக்கிறார்.
David war ein Mann, der strahlte, auch über ihn ging das Licht Gottes auf.
Daniel, ஒரு பிரகாசிக்கிற விளக்காக இருக்கிறார்.
Daniel war ein Mann, der leuchtete, aufstrahlte.
Elijah, ஒரு பிரகாசிக்கிற விளக்காக இருக்கிறார்.
Elijah war einer davon.
பழைய ஏற்பாட்டின் கடைசி தீர்க்கதரிசியாக யோவான் ஸ்நானன் கூட எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக
இருக்கிறார். Im Alten Testament, der kommen sollte oder vorangekündigt wurde, der Johannes der Täufer, auch war einer, der wie eine brennende Lampe war.
யோவான் 5:35 வசனத்திலே இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனை குறித்து சொல்லும் பொழுது அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தார் என்று சொல்கிறார்.
Jesus gibt sogar ein Statement ab und sagt über Johannes, Johannes war kein normaler, sondern war wie eine brennende Lampe, war am leuchten.
So, நல்ல விளை கொள்ளுங்க, எரிகிற விளக்கு தான் பிரகாசிக்க
முடியும்.
I say it again, எரிகிற விளக்கு தான் பிரகாசிக்க
முடியும்.
சிலர் எரியாமல் பிரகாசிக்கிறதுக்கு ட்ரை பண்றார்களோ என்று யோசிக்க தோணுது. ஆனா வேத வசனத்தின்படி யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக
இருந்தார்.
அவனுடைய வெளிச்சத்தில் நீங்களும் சில காலம் கழிகூறும் மனதா இருந்தீர்கள் சொல்லி இயேசு சொல்லுகிறார்.
Und Jesus sagte auch zu den anderen, aber ihr wolltet doch in seinem Licht einige Zeit frohlocken.
So அவனுடைய வெளிச்சம் சொன்னால் என்னதை குறிக்கிறது? அவன் இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கையுடைய வாழ்க்கையில காணப்பட்ட கனிகள், தெய்வீக சுபாவங்கள், தேவ குண லட்சணங்களை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது அவனுடைய வெளிச்சத்தில் நீங்களே கழிகூறும் மனதாக இருந்தீங்க சொல்றார்.
Aber was bedeutet das? Er war wie ein Licht, er strahlte auf, es bedeutet sein Leben, wie er lebte für Gott, lebte seine Hingabe Hingabe, das war beispielhaft und das meint Jesus, er war wie eine brennende Lampe.
So Johann Snanagan in der உலகத்திலே இருந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தார்.
So Johannes der Täufer, er war jemand, der Licht in seiner Umgebung strahlt.
So புதிய ஏற்பாட்டில் நாம பார்க்கிறோம் பல அணையாத விளக்குகளை பார்க்கிறோம். இன்றைக்கு வெறிந்து கொண்டிருக்கிற விளக்குகளை பார்க்கிறோம்.
Und wir lesen auch im Neuen Testament viele Menschen, die für Jesus, für Gott lebten und auch strahlten. Wir sehen auch den ersten Märtyrer, und zwar den Stephan. Auch er war eine brennende Lampe, einer der leuchtete. Auch die Apostel, sie waren Menschen, die leuchteten für Christus.
So, KP Mudalam Nutandile, Sabai Seretate Parkumbulde, Anega Anea the Vulakale, Sabai Seretate Parkumbulde.
In der Historie könnt ihr nachlesen, im ersten Jahrhundert, wo die Kirche geboren war und aufgebaut wurde, auch da sind viele Märtyrer gewesen, viele Menschen, die für Christus strahlten.
Roma Sambrajatin Kalatil.
Auch im Reich der
Nero Manode Arasachile, Anega Anea the Bulekale, Veda Seritratile, Adal Sabay Seritratile of Parkuridagari.
Also während die Römer herrschten und der Kaiser Nero an der Macht war, auch da gab es Menschen unter diesen Umständen für Christus geleuchtet haben, gestrahlt haben.
KP Mudalava the Nutta Mande, Christo mit Sabaki, Migabum, Adigamana, Tunbum, Vedanikal, Yetpata Kalamadi.
Also im ersten Jahrhundert nach Christus, das war diese Zeit, wo am meisten die Menschen Bedrängnisse und Verfolgungen erlebt haben, wie noch nie. Um genau zu sein, man kann auch sagen, das war eine dunkle, finster, eine Zeit der Finsternis für die Christen. Viele Christen, die wurden verfolgt und gejagt. Viele Christen, sie wurden als Opfer reingeschmissen in großen Arenen für Tiere, für wilde Bestien.
இன்றைக்கும் ரோமில இருக்கிற அந்த கட்டடம் கொலோசியம் என்று சொல்லப்படும் அந்த கட்டடம் இன்றைக்கும் அதற்கு சாட்சியாக இருக்கிறது.
Und auch heute noch haben wir diese Beweise, und zwar das große Kolosseum in Rom steht nämlich als Beweis dafür noch da.
So Nero Mannen கொடிய விலங்குகளுக்கு தேவனுடைய பிள்ளைகளை இரையாக போட்டு அந்த மிருகங்கள் அவர்களை கடித்து குதறுகிறதை பார்த்து அவன் சந்தோஷப்பட்டான் சொல்லி சபை சரித்திரத்தில் நாம பார்க்கிறோம்.
In der Kirchengeschichte kann man nachlesen, dass dieser Kaiser Nero die Christen zum Fraß den wilden Bestien vorgeworfen hatte, und er hat gelacht, er hat einfach Spaß daran gehabt, Menschen in solcher oder Christen in solcher Weise
Rom Nagaratin Perun Terkalile, Perio Vidigalilam, Yerav Neratile, Uirode, Devonade Pulekale, Uirode Rikra, Devonade Pulekale, Puditis, Sakagalan, Sutti Kati, Adetar Pusapata Sakagalan, Sutta Kadi, Avagale Kampatil Tuki Vite, Kravile, and the Kuluti, and the Vilichatil of Nadandan and Suli Sarathan Solidarity.
Auch die Kirchengeschichte sagt das Folgendes, in verschiedenen Straßenecken hat man so einen großen Pfosten aufgebaut, dann hat man Christen gebunden und dann viele Hölzer zusammengebunden und dann hat man sie verbrannt, wie bei einem Hexen, wie bei einer Hexenverbrennung, die man aus der Geschichte kennt. So hat man Christen gebunden und verbrannt, und er hat dann das Licht genommen und das Feuer genommen und nutzte das für, sag ich mal, für die Wege.
இவைகளெல்லாம் இன்றைக்கும் பிரகாசிக்கிற விளக்குகளாக திகழ்கிறார்கள்.
Aber diese Menschen, die all dieses Leid erfahren haben, die sind alle brennende Leuchte gewesen. Sie haben gebrannt für Christus.
So இவைகளை அணையாத விளக்குன்னு சொல்லுவேன்.
So ich würde sagen, das sind brennende Lampen, die nie erloschen wurden.
மரித்து முண்டைக்கும் பேசிக்கொண்டிருக்கிற மாம் மனிதர்களாக திகழ்கிறார்கள். சரித்திரம் படைத்திருக்கிறார்கள். கிறிஸ்தவத்தில் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்.
Sie sind zwar tot, aber die sprechen heute noch. Deswegen würde ich sagen, das sind Menschen, die gestrahlt haben und deren Licht noch nicht aufgehört hat zu leuchten.
Auch
der Johannes der Täufer war eine brennende Lampe.
அவன் அப்படி எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்ததுக்குரிய அடிப்படை காரணம் என்ன என்பதை நாம கவனிக்க வேண்டும்.
So, wir müssen darauf achten, was war der fundamentale Grund, warum, wie er so eine brennende Lampe sein konnte, wie er Licht der Umgebung strahlt.
யோவான் ஸ்நானகருடைய வாழ்க்கையில் இருந்த ரகசியத்தை நாம பார்ப்போமாக இருந்தால் அவன் பிள்ளை வளர்ந்து ஆவியில பலங்கொண்டு இஷ்டவேலுக்கு தன்னை காண்பிக்கும் வரைக்கும் வனாந்திரத்துல குடியிருந்தான. அதாவது தன்னுடைய ஊழியம் தேவனால நிறைவேற்றப்பட்ட நேரம் வரும் வரைக்கும் தனித்து வனாந்திரத்துல குடியிருந்தான். அந்த குடியிருந்த நாட்களிலே அவன் தேவ ஆவியினால நிரப்பப்பட்டு தவிப்பு வந்த போது சிங்கம் போல புறப்பட்டு வெளியில வந்து பேசினான் தேவனுடைய வார்த்தைகள் என்று சொன்னா பாருங்க.
So we can in the Bible nachlesen in the Evangelien Johannes er wuchs heran und wurde stark im Geist und bis zu dem Tag an dem Gott ihn gerufen hatte war er in der Wüste. Er hat da gewartet, er erfüllte sich mit dem Heiligen Geist, er wandelte mit Gott und hat da darauf gewartet, bis er endlich herausbrechen kann, Gott ihn ruft und dann kam er endlich wie ein Löwe, als seine Zeit kam.
So, Jovan Stanagan prakashikra vilakkaga irundadhukku அடிப்படை காரணங்களில் ஒன்று அவன் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவனாக இருந்தான்.
Ein wesentlicher und elementarer Grund, warum Johannes so eine brennende Leuchte war und Lichtstrahlte in seiner Umgebung war, dass er sich mit dem Heiligen Geist erfüllte.
அந்த காலத்திலே பரிசேயர்களும் சதுசேயர்களும் வேதபாரகரும் யோவான் ஸ்நானகனை தேடி யோர்தான் நதிக்கு வந்தார்கள் அவனாலே ஞானஸ்தானம் பெறுவதற்காக.
Zu dieser Zeit, zu dieser begebenen Zeit kamen viele Sadduzäer und Pharisäer. Sie kamen zu Johannes, damit er sie taufte.
அப்படி ஞானஸ்தானம் பெற வந்த வேதபாரகரையும் பரிசேயரையும் பார்த்துதான் யோவான் ஸ்நானம் சொன்னா புரியும் பாம்பு குட்டிகளே வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? கோடரியானது இப்பொழுதே வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது.
Und zu diesen Pharisäer und Sadduzäer sagt ihr, ihr Schlangenbrut, wer sagte denn euch, dass ihr errettet werdet, nur weil ihr Kinder Abrahams seid? Dann sagte Johannes noch, denn die Axt ist an der Wurzel gelegt und Gott ist gerade dabei, diese Bäume zu zertrennen.
Koder, எங்க வைக்கப்பட்டிருக்கிறது? இலைகளுக்கு பக்கத்தில் அல்ல, வேரருக வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இனிமேல் அந்த மரம் துளிக்கிறதுக்கு இடமில்லை. வேற வட்டி விட்டார். ஒருவேளை மரத்தை வெட்டினால் அது துளுக்க முடியும், ஏன்னா வேர் உள்ளே இருக்கு. ஆனால் வேரையே வெட்டி விட்டார், மரம் காலி. ஆகவேதான் கோடரியானது இப்பொழுது வேர் இருக்க வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கறியப்பட்டு அந்த அளவுக்கு அவ்வளவு துணிச்சல், பரிசேயருக்கு பயப்படாத ஒரு பலம், மாய்மாலக்காரர்களை எதிர்த்து நிற்கிற தனியொரு மனுஷனாக அவ்வளவு பலம் அவனுக்குள்ள இருந்ததுக்கு காரணம் அவர் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டதான் காரணம்.
Und Johannes sagt, hey, dieser Axt, der ist gelegt an der Wurzel, nicht neben dem Baum, nicht weil der Baum kann ja zumindest, wenn man ihn trennt, der kann dann wieder heranwachsen. Aber nein, er sagt, die Axt ist gelegt neben der Wurzel. Das heißt, wenn die Wurzel raus ist, dann gibt es gar keine Rettung mehr. Und warum? Weil diese Bäume keine Früchte bringen. Und Johannes hatte diese Kraft und diesen Mut und diese Stärke, solchen Menschen, die damals autoritär waren, Autorität hatten, einfach entgegenzutreten und ganz klein deren Gesicht zu sagen, dass ihr falsch seid.
So, Christus வருகையை முன்னறிவிக்க வந்தவன் யோவான் ஸ்நானம், பழைய ஏற்பாட்டின் கடைசி தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானம். So, இவன் கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்கிற விளக்காக இருந்தார்.
Und Johannes war derjenige, der Christus vorankündigen sollte. Und Johannes der Täufer, er ist der letzte Prophet aus dem Alten Testament. Und er war eine brennende Lampe.
So, அதேபோல ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தயவுசெய்து கவனிங்க, கவனிங்க. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலே, இந்த வாழ்க்கையிலே பிரகாசிக்கிற விளக்குகளாக அல்லது பிரகாசிக்கிற வெளிச்சங்களாக, இன்னும் ஒருபடி மேலும் போனால் அணையாத விளக்குகளாக இருக்க வேண்டும் என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
Und nach der Bibel, nach der Wahrheit sage ich euch, alle Kinder Gottes, die wir in Gott leben oder Jesus folgen, auch wir müssen Menschen sein, die Licht strahlen und nicht nur das, sondern Lichter sein, die niemals ausgehen.
So, தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில அனுபவமாக வேண்டும்.
Lasst uns das Wort Gottes in unserem Leben erfahren. Diese Worte Gottes, die müssen in unserem Leben Erfahrungen werden.
வெறுமனே தேவனுடைய வசனத்தை கேட்கிறவர்களாக நாம இருப்போமான பரிதாபத்துக்குரியவர்களாக மாறிடும். ஏன்னா மலப்பிரசங்கத்தின் முடிவை குறித்து உங்களுக்கு தெரியும், இயேசு என்ன சொல்லி முடித்தார் என்று உங்களுக்கு தெரியும். சோ அதுபோல வெறுமனே வசனத்தை நாம கேட்கிறவர்களாக அல்லாமல் வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவமாகப்படும். தேவனை குறித்த அறிவு நம்முடைய வாழ்க்கையில அனுபவமாகாவிட்டால் அதனால இந்த பிரயோசனம் இல்லை என்று சத்தியத்துப்படி நான்
So lass uns das Wort Gottes nicht nur hören, sondern auch lassen, dass das Wort Gottes in unserem Leben Erfahrungen werden. Wir haben keinen Nutzen davon, wenn wir nur hören, dann sind wir nur Christen, die hören, aber nichts machen. Aber wenn wir das Wort Gottes in unserem Leben Freiraum geben, damit dieses Wort in unserem Leben Erfahrungen werden, dann werden wir leuchtende oder brennende Lampen sein.
So, நாம் கிறிஸ்துவுக்காக இந்த உலகத்திலே பிரகாசிக்கிற விளக்குகளாக இருக்க வேண்டுமாக இருந்தால் ஒரு ரெண்டு மூன்று காரியங்கள் சத்தியத்திலிருந்து நாங்கள் உங்களுக்கு முன்பாக வைக்க
விரும்புகிறேன். இந்த
செய்திக்கு தலைப்பு நான் சொன்னபடி அணையாத
விளக்குகள்.
இவைகள் எப்பொழுது வெறிந்து கொண்டே இருக்கும்.
Die brennen die ganze Zeit.
அது என்ன காத்தடிச்சாலும் சரி, என்ன மழை அடிச்சாலும் சரி, என்ன துன்பம் வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன பாடுகள் வந்தாலும் அந்த விளக்குகள் கிறிஸ்துவுக்காக எரிந்து கொண்டே இருக்கும்.
கிறிஸ்துவை
பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாக இருக்கணும் என்றால் முதலாவது காரியம் என்னவென்றால் நாம் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக தேவ ஆவியானவரை அறிந்து ஆவியானோடு நெருக்கமான உருக்கமான உறவு இல்லாத எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையும் இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்க முடியாது. வேணும்னா கனவு காணலாம்.
So Nummer 1, wenn wir wirklich Menschen sein wollen, Kinder Gottes sein wollen, die für ihn brennen, für ihn leuchten, für ihn strahlen, dann müssen wir Kinder sein, die stets erfüllt sind mit dem Heiligen Geist.
So ரகசியம் அதுதான். நாமும் இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரு.
Das ist das Geheimnis und Gott Jesus möchte auch dass wir in dieser Welt leuchten und dafür brauchen wir den Heiligen Geist.
நன்றாய் கவனிங்க. பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதலை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அவர்கள் பரலோகத்தில் எப்பொழுதும் பிரகாசிக்கிற வல்லமையான சூரியனை போல இருப்பார்கள் சொல்றார். தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் மறுமையிலே தேவனுடைய ராஜ்யத்திலே வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருப்பார்கள் என்று இயேசு சொல்கிறார்.
Jesus sagt folgendes und zwar über die Heiligen, die nach der Auferstehung sein werden und sagt folgendes, sie werden nach der Auferstehung, sie werden wie die Sonne leuchten. Das heißt im Jenseits, in dem anderen Leben nach dem Tod, wenn die Auferstehung kommt, werden seine Kinder, die auf dieser Erde gebrannt haben, geleuchtet haben, wie die Sonne kraftvoll leuchten.
So immer பிரகாசிக்காத ஒரு மனுஷன், நான் சொல்றதை கொஞ்சம் யோசிங்க, சிந்திங்க. Don't lose your mind here and there. You are sitting in the presence of God. Listen to the word of God. What God says. தேவன் நமக்கு என்ன சொல்றார் என்பதை குறித்து ஒரு அறிவு, ஒரு ஆவல், ஒரு ஆதங்கம், ஒரு விருப்பம், ஒரு வாஞ்சை, ஒரு வேட்கை நமக்குள்ள இல்லாவிட்டால் வளரவோ மாறுறதுக்கு இடமே இல்லை என்று அடித்து சொல்வேன்.
Versucht hier wirklich aufmerksam zu sein. Hört auf das Wort, lasst eure Gedanken nicht zerstreut sein, sondern konzentriert euch und lasst das Wort in euch aufnehmen.
என்னவென்றால் இம்மையில பிரகாசிக்காத ஒரு மனுஷன், listen to me. இம்மையிலே, அதாவது இந்த உலகத்திலே கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்காத ஒரு மனுஷன் மறுமையிலே தேவனுடைய ராஜ்யத்திலே எப்படி பிரவேசிக்க முடியும் என்பதை நீங்களே யோசித்து
பாருங்களேன். Für Gott leuchten oder wie kann er überhaupt da hineingelangen in das Reich Gottes?
So nam ratchikapattirukrom edarkaga பிரகாசிக்கிற ஒரு வாழ்வு வாழ்வதற்காக.
So wir sind bekehrt, wir sind errettet. Warum? Damit wir ein Leben im Licht.
So பிரகாசிக்கிற வாழ்வு என்றால் என்ன? கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு நம்முடைய வாழ்க்கையினாலே வெளிப்படுத்துகிற வாழ்வு பிரகாசிக்கிற வாழ்வா.
So was ist ein Leben des Lichts oder in dem Licht zu leben bedeutet einfach nur im Leben Jesus Christus zu repräsentieren.
So we have to present Christ through our life, through our witness for the glory of God. நம்முடைய வாழ்க்கையினால் கிறிஸ்துவை வாழ்ந்து காட்டுகிற ஒரு மனிதன், ஒரு தேவனுடைய பிள்ளை, அவரை போல இல்ல, இவரை போல இல்ல, இயேசுவை போல இந்த உலகத்தில் வாழுகிற, தட் இஸ் அவர் டார்கெட், தட் இஸ் அவர் இலக்கு. ஓ, அதுவே நம்முடைய லட்சியம். பிரைஸ் காட். லிசன் டு மீ. இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையினாலே வாழ்ந்து காட்டுகிற ஒவ்வொரு மனுஷனும் இந்த இம்மையிலே இந்த உலகத்திலே கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்கிற ஒரு விளக்கு, அவர்கள் அணையாத விளக்கு என்று அடித்து
சொல்வேன். அடிக்கடி
சொல்வதுண்டு, the life is first, the ministry is next. அதை நாம மாத்தணும்டா, முறைகள் எல்லாம் பிழைச்சுப்போம். முதலாவது தேவனோடு நாம வாழுகிற வாழ்வு,
அதான் ஆவியானவர் நமக்கு அதுக்கு தான் அருளப்பட்டிருக்கிறார். தேவனோடு நாம நெருங்கி வாழுவதற்காக, தேவனை அறிந்து தேவனுடைய வார்த்தைகளும்படி தேவனுடைய வாக்கியங்களும்படி நாம வாழுவதற்காக தேவ ஆவியானவனுக்கு அருளப்பட்டிருக்கிறார். ஆவியான சொன்னோடு நாம இந்த வல்லமை வரங்கிட்டு மாத்திரம் நினைச்சிடக்கூடாது. ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்ட பிரதான நோக்கம் நாம தேவனுடைய வார்த்தைகளின்படி சத்தியத்தின்படி வாழுவதற்காக என்றே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம்.
Wir brauchen wir einfach den Heiligen Geist, damit wir in Gemeinschaft mit ihm leben, damit er uns immer wieder aufzeigt, wo wir immer straucheln, wo wir immer Kraft brauchen, wo wir Korrektur brauchen. Und das ist ein Leben, das für Christus geleuchtet wird. Das heißt, wir brauchen diese Gemeinschaft mit dem Heiligen Geist.
இன்றைய கிறிஸ்தவ சபைகளிலே ஒரு காரியம் என்ன தெரியுமா, வெளி அடையாளங்களை ஜனங்கள் பார்க்க விரும்புறாங்க. வெளியாக ஏதாவது ஒன்று நடக்கணும், அது ஏதாவது வெளிப்படைய நான் சொன்னேன் ஒரு மாதிரி பாப்பீங்க, வெளியாக ஏதாவது நடந்தா அதைத்தான் பார்ப்பாங்க. ஆனா தேவன் அதை பார்க்கறது இல்லப்பா. தேவன் நம்முடைய உள்ளான வாழ்க்கையில உள்ளான மனுஷனிலே ஏற்படுகிற மாற்றங்கள் மனம் திரும்புதல பார்க்கிற தேவன் என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
In der modernen christlichen Welt ist es so, dass viele immer darauf aus sind, was außen herum passiert. Wenn offenbar wird, dass etwas ein Wunder passiert oder sonstige, damit man die Ehre auf sich ziehen kann. Aber Gott ist nicht so. Er guckt nicht auf das, was äußerlich ist, sondern er guckt das, was innerlich ist, was in eurem Herzen vorgeht. Das ist für Gott viel wichtiger und wesentlicher als euer äußerliches Leben, wie ihr euch von außen herum präsentiert.
சொன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. ஆனாலும் சொல்லுறேன், வரங்களும் வல்லமைகளும் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போவாது. Listen to me please. வரங்களும் வல்லமைகளும் மற்றவர்களுடைய பிரயோஜனத்துக்காக ஆவியானவர் எனக்கு அருளுகிறது. எல்லாம் விளையாடு. ஆவியின் வரங்கள் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய ஊழியம் என்ன, அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக ஆவியானவர் எனக்கு கொடுக்கிற வரங்கள், இந்த வரங்கள் மற்றவர்களை கிறிஸ்துவுக்குள்ளே நடத்துவதற்காக, இந்த வரங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக, மற்றவர்களை விசுவாசத்தில் ஊண்ட கட்டுவதற்காக, மற்றவர்களுக்காக தேவன் எனக்கு கொடுக்கிற வரங்கள். ஆனா இந்த வரங்களை வச்சு நான் பரலோகம் போக முடியாதப்பா. ஆனா கிறிஸ்துவை நான் வெளிப்படுத்துவனாக இருந்தா அவன் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரகாசிக்கிறவன். இதற்கு தான் ஆவியானவருக்கு பிரதமமாக கொடுக்கப்பட இந்த உண்மையை நான் அடித்து சபைக்கு சத்தியத்தை சத்தியமாக தேவனுக்கு முன்பாக பேசுகிறேன். தேவன் அறிவார். God knows everything.
Viele nehmen irrtümlicherweise an, wenn man Gaben hat oder die Kraft des Heiligen Geistes durch einen wirkt, dann kommt man auch in den Himmel. Aber das ist eine falsche Annahme. Nur weil du Gaben hast und Kraft des Heiligen Geistes durch dich wirkt, bedeutet das nicht, dass du in den Himmel kommst. Denn du kannst zwar Gaben haben, aber die sind nicht für deinen, sag ich mal, Eintritt in das Himmelreich, sondern die sind dafür da, damit du anderen Menschen dienen kannst. Die Gaben sind dafür da und die Kraft ist dafür da, zum Nutzen anderer Menschen, damit sie davon profitieren können, damit sie erbaut werden. Aber was du brauchst, ist die Beziehung. Du musst Gott, Jesus in deinem Leben repräsentieren, damit du in das Himmelreich hineinkommen kannst.
அப்போஸ்தலர்கள் இருந்து பிரகாசிக்கிற உலகாக இருந்ததற்கும் அடிப்படை காரணம் ஆவியானவரே.
Warum der Johannes der Täufer so eine strahlende Lampe war oder die Apostel, das Geheimnis liegt darin, dass sie einfach erfüllt waren mit dem Heiligen Geist, mit dem Heiligen Geist gewandelt sind.
இன்றைக்கும் இந்த உலகத்திலே கிறிஸ்து இயேசுவுக்காக பிரகாசிக்கிற ஏராளமான எண்ணிக்கை அணையாத விளக்குகள் இருக்கத்தான் செய்யறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை.
எப்படி
நான் இதை பேசி முடிக்க போன தெரியாது, ஆனா முடிக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நன்றாக கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டதுக்கு பிரதான ஒரு காரணம் ஒன்று, கிறிஸ்துவுக்காக இந்த உலகத்தில் பிரகாசிக்க வேண்டும்.
So meine Lieben, du und ich, wir sind errettet worden, weil wir für Christus leuchten sollen. Das ist ein primäres Ziel, das wir verfolgen.
கிறிஸ்துவை நாம வெளிப்படுத்த வேண்டும்.
Wir müssen Christus Jesus in unserem Leben repräsentieren den anderen Menschen.
அவருடைய தெய்வீக சுபாவங்கள் நம்முடைய வாழ்விலே காணப்பட வேண்டும்.
So seine göttliche Natur muss in unserem Leben erkennbar sein.
கிறிஸ்துவின் சுபாவங்களை குறித்து வேதம் சொல்லும் பொழுது திவ்ய சுபாவங்கள் என்று சொல்லப்படுகிறது.
Über den Charakter von Jesus steht folgendes geschrieben, das ist eine göttliche Charakter von Jesus.
அதாவது பரிசுத்த சுபாவங்கள், the divine nature has given by the Holy Spirit only. எனக்கருமான தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக விளைக்கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள்ளே பரிசுத்த சுபாவங்களை உருவாக்க முடியுமே ஒழிய நம்மாலே நாம் பரிசுத்த சுபாவங்களை உருவாக்கவே முடியாது என்கிற உண்மையை நான் உங்களுக்கு சொல்லட்டும்.
Ich möchte euch diese Wahrheit sagen, nur der Heilige Geist kann in uns diese göttliche Natur zum Vorschein bringen oder diese heilige göttliche Natur zum Vorschein bringen.
So idakku than aaviyadav namakku kodukapattirukkar.
Another fear is the Holy Ghost the one make give for.
Kristuvin saayile velippadutha namakku aaviyanavar aralapattirukkar.
Holy Ghost would have given damit wir das Ebenbild von Jesus sein können.
Mudal mudal Antiochia sabayile seedargalukku Kristuvukanda per valangittu arivingale ungalukku
theriy. So the first time in Antiochia wurden die Jünger von Jesus als Christen bezeichnet. Das wisst ihr alle.
So avargal eppadi Kristuvukanda alaikapattargal.
Aber wie wurden sie bezeichnet als Christen?
அவவிசுவாசிகளும் அஞ்ஞானிகளும் தேவனை அறியாதவர்களும் அவர்களுக்கு கொடுத்த பேர் கிறிஸ்தவர்கள். அப்ப என்றால் சமுதாயமும் சமூகமும் அந்தியோகியா சபையில இருந்த சீடர்கள் வாழ்ந்த வாழ்க்கை கிறிஸ்துவை பிரதிபலித்திருக்கிறது, கிறிஸ்துவை பிரசன்ட் பண்ணியிருக்கிறது. ஆகவே சமூகமும் சமுதாயமும் இவர்களுக்கு பெயர் வைத்தது இவர்கள் கிறிஸ்தவர்கள் சொல்லி.
Aber diese Jünger von Christus von wem? Nicht sie selber, sondern die Gesellschaft drumherum, diese Menschen, die Jesus nicht gekannt haben, aber gehört haben und die nicht errettet waren, die haben gesehen, wie diese Menschen in Antiochia, die Jünger von Jesus, wie sie gelebt haben. Das heißt, sie haben das getan, was sie gepredigt haben und so gelebt. Sie haben wortwörtlich Christus Jesus der Welt präsentiert und diese Gesellschaft nannte sie dann Christen.
நீங்களும் நானும் வாழுகிற வாழ்க்கை எந்த அளவுக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்துறது, எந்த அளவுக்கு நாம கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறோம், தேவன் ஒருவர் அறிவார்.
So God allein weiß, du und ich, wie in unserem Leben, wie inwiefern wir wirklich Jesus Christus zum Vorschein bringen in unserem Leben, inwiefern wir ihm zeigen oder der Menschheit zeigen, dass Christus in uns lebt.
அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு நம்மை
முன்கொடுத்திருக்கிறார்.
நம்முடைய சாயல் இருக்குது, ஒரிஜினல் சாயல். நம்ம ஒவ்வொருவருக்கிலையும் மன்னிச்சுக்கணும், நம்ம ஒவ்வொருவருக்கிலும் அந்த பிறவிக்குன்னு இருக்குது. பிறப்பாலே, அதாவது முதலாம் ஆதாமுடைய சாயல் நாம் ஒவ்வொருவருக்கிலும் இருக்கிறது, மறுக்கவோ மறைக்கவோ முடியாத உண்மையாகும்.
So, aber wenn wir geboren werden, von der Geburt an haben wir eine menschliche Natur in uns, ein menschliches Ebenbild. Diese kommt von Adam und diese Natur muss verschwinden und die Natur Gottes muss in uns entstehen.
So, முதலாவது பிரகாசிக்கிற விளக்கென்றால் கிறிஸ்துவின் சுபாவத்தை நாம் வெளிப்படுத்துறதாகும்.
So, das heißt, wenn wir für Gott strahlen möchten, das heißt, dass wir müssen Nummer 1, wir müssen Gottes Natur Jesus in unserem Leben der Welt präsentieren.
இரண்டாவது என்னவென்றால் பிரகாசிக்கிற விளக்கென்றது கிறிஸ்துவுக்கு பிரயோஜனமான ஒரு மனுஷனாக மனுஷியாக ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இருக்கணும்.
Nummer 2, wie können wir eine brennende Lampe sein? Wir müssen ein nützliches Gefäß für Christus Jesus sein.
ஏதோ ஒரு விதத்துல நம்ம ரட்சித்த ஆண்டவருக்கு நாம பிரயோஜனமான ஒரு பாத்திரமாக அல்லது பயனுள்ள ஒரு பாத்திரமாக இல்லாவிட்டா இருந்து என்ன பிரயோசனம் என்றதை யோசித்து பாருங்க.
Gott hat uns in seiner großen überschwänglichen Gnade und Barmherzigkeit uns errettet und zu seinen Kindern gemacht und dann sollten wir doch als Dankbarkeit ihm dienen, nicht wahr? Lasst uns, das heißt, wir müssen Gefäße sein, die für ihn nützlich sind, für sein Reich gebrauchbar sind.
எங்க ஊர் பக்கத்துல இப்படி சொல்லுவாங்க சிலர், உன்ன பெத்த சாம ஒரு அம்மிய குழவிய பெத்து போட்டிருந்தா முளகாயாவது அரைக்கலாம் அப்படின்னு சொல்ற. ஏன்னா அர்த்தம் என்ன, இது குட்போர் நாத்தி ஒன்றுக்கும் உதவாது. ஆகவே அப்படி சொல்றாங்க. அதுபோல நம்மை ரட்சித்த ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு ரட்சித்திருக்கிறாரு. நாமோ எப்படியும் வாழ்வமாக இருந்தால் நம்மால் நம்ம ரட்சித்த ஆண்டவருக்கு என்ன பிரயோசனம் இருக்கு? எங்கேயோ இருந்த காட்டத்தி மரத்தை கொண்டு வந்து சபையாகிய தோட்டத்துல நாட்டி வச்சிருக்கிறாரு நல்ல கனி கொடுக்கும்படி. ஆனா நாமோ கனியற்ற மரமாக இருந்தா எஜமான் எவ்வளவு துக்கப்படுவார் என்பதை யோசித்து பாரு.
Gott hat uns berufen, Bäume oder Pflanzen zu sein, die Früchte tragen und nicht unnützlich zu sein. Und in seiner großen Gnade und Barmherzigkeit hat er uns errettet von dieser Sünde und vor der Verdammnis. Aber stell euch vor, du und ich, wenn wir unnützlich sind, für sein Reich gar nicht gebrauchbar sind, wie können wir dann so weiterleben? Das ist doch ein unnützliches Leben.
Gut. நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரைக்கும் எப்படி வாழுகிறேன், எந்த அளவுக்கு தேவனோடு வாழ்றேன், எந்த அளவுக்கு பிரயோஜனமான ஒரு மனுஷனாக அல்லது ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறேன் என்பது தேவன் ஒருவருக்கும் மாத்திரம்தான் வெளிச்சம்.
Es ist zwar gut, vielleicht bist du lange Zeit jetzt schon bekehrter Christ, ist zwar wunderbar, aber nur du allein weißt, inwiefern du mit Gott unterwegs bist und inwiefern du für Gott nützlich bist, was du für sein Reich machst. Aber wenn du gar nichts machst, dann bist du sozusagen für nichts gut.
So, கடந்த காலங்கள் கடந்தவைகளாக இருக்கட்டும். இனிமேலாவது நமக்கு இருக்கிற எஞ்சியிருக்கிற மிஞ்சியிருக்கிற காலத்திலாவது உண்மையாக 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 கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்கிற ஒரு விளக்காக இருக்க நம்ம ஒப்பு கொடுப்போம்.
Gut, lass uns sein. Lass uns die Vergangenheit Vergangenheit sein. Was bisher war, ist vergangen. Aber lass uns ab heute in unserem Herzen eine Entscheidung treffen, für Christus ein nützliches Gefäß zu sein, ein gebrauchbarer Mensch zu sein für Christus.
இன்னும் காலம் கடந்து போகவில்லை. கர்த்தர் நம் ஒவ்வொருவரை நேசிக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம்.
Noch ist die Zeit nicht verloren, meine Lieben. Und zwar, Gott gibt uns immer wieder Zeit, immer wieder diese Spanne an Zeit, um uns zu bekehren. Und heute ist wieder mal soweit. Und lass uns bekehren und für Christus gebrauchbar sein.
எல்லா இடத்திலும் ஏதோ ஒரு குறைவு உண்டு, ஏதோ ஒரு பலவீனம் உண்டு. ஆனா நான் ஒன்று சொல்லுவேன், உன் குறைவுகளையும் உன் பலவீனங்களையும் குறித்தே யோசித்து யோசித்து கவலைப்பட்டு கலங்காத. அந்த பலவீனங்களிலும் உனக்கு பலம் தரக்கூடிய கர்த்தரை நோக்கி பாரு. ஆண்டவர் உன்னை பிரகாசிக்க பண்ணுவார்.
Ich möchte dir auch sagen, und denke nicht über deine Schwächen nach. Du denkst vielleicht, du bist schwach und dir fehlt einfach irgendetwas. Ja, mag zwar sein, dass du schwach bist, dass du in deinem Leben vielleicht irgendetwas brauchst, aber weißt du was? Es gibt etwas viel Besseres. Schau auf Gott, der all deine Bedürfnisse erfüllen kann. Schau einfach auf Gott, der dich aufleuchten kann.
நேற்று நடந்த ஜெபக்கூட்டத்தில் ஒரு காரியத்தை என் மனதில் உணர்ந்தேன் அல்லது உணர்த்தப்பட்டேன். என்னென்றால், சிலர் ஒப்பிட்டு பார்க்கிறது, அவங்களை போல நான் இல்லையே, இவங்களை போல நான் இல்லையே என்று சிலருக்குள்ள சில ஒரு அங்கலாய்ப்பு இருக்கிறது போல ஒரு உணர்வு. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவ சமூகத்தில் இருந்து இல்லாதவங்களை குறித்து கலங்காதீங்க. இருக்கிறவங்களை கொண்டு கத்தர நோக்கி பாருங்க. பலவீனங்களையே யோசித்துக் கொண்டிருக்காதீங்க. வாழ்க்கையே பலவீனப்பட்டு போகும். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு, உனக்கு இருக்கிற இந்த சுகத்தோடு எழும்பி ஆண்டவருக்காக பிரகாசிக்கிறதுக்கு ஒப்பு கொடு, முயற்சி செய். கர்த்தர் உனக்கு அதில் பலத்தை கருவே தருவார்.
Gestern im Fastgebet hatte ich einen Impuls gehört, ein Bedrängnis, und zwar wahrscheinlich durch den Heiligen Geist. Und ich hatte in meinem Herzen etwas gedacht, oder der Gedanke kam mir, dass einige sich miteinander vergleichen. Einige denken vielleicht, ey, der andere hat etwas, was ich nicht habe, und der andere hat vielleicht Fähigkeiten oder Talente, was das auch immer sein mag. Aber ich möchte dir eines sagen, hör auf, dich zu vergleichen mit anderen Personen, sondern sei nicht traurig darüber, was du nicht hast, sondern sei glücklich darüber, was du hast, und geh mit dieser Kraft, die dir beschert worden ist von Gott, und laufe für Jesus. Das allein genügt dir, und Gott wird dich weiterhin gebrauchen.
எல்லாருக்கும் வாழ்க்கை ஒரே விதமாக அமைகிறதில்லை. சில வேளையில நாம எதிர்பார்க்கிற காரியங்கள் இந்த உலகத்தில் நடக்கிறதும் இல்லை. அவைகளை குறித்தே கலங்கி யோசித்து கவலைப்பட்டுக் கொண்டிருப்போமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை நாம் வீணடிக்கிற விழாக போயிடும். ஆகவே அருமையான தேவட பிள்ளைகளை, நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், உனக்கு இருக்கிற இந்த வாழ்க்கைக்கு, உனக்கு இருக்கிற இந்த பலத்துக்கு, உனக்கு இருக்கிற இந்த அளவு ஆற்றலுக்கு எழும்பி ஆண்டவருக்காக பிரகாசிக்கிறதுக்கு, கிறிஸ்துவுக்காக வாழ்றதுக்கு உன்னை ஒப்புக்கொடு. மிகுதியை கர்த்தர் பார்த்துக் கொள்வார்.
So, deswegen möchte ich euch nochmal sagen, sei nicht traurig darüber, was du nicht hast, sondern sei glücklich darüber, was du hast. Denn von jedem einzelnen Person in diesem Raum hier, das Leben ist unterschiedlich. Jeder führt ein ganz anderes Leben. Alles, was gefügt worden ist, das ist ganz unterschiedlich, jeden Einzelnen. Daher sei nicht traurig über, was du nicht hast, aber sei glücklich darüber, was du hast, und steh auf und gib einfach alles, was du hast, für den Herrn, und er wird dir Kraft geben und dich leiten bis zum Ende.
கால நீரோட்டத்தில் எதிர்நீச்சல் போட முடியாமல் தவிக்கிற சில உள்ளங்கள் இருக்கலாம். ஆனால் அதிலிருந்தெல்லாம் உன்னை காக்கக்கூடிய, அதிலிருந்தெல்லாம் உன்னை தாங்கக்கூடிய, அதிலிருந்தெல்லாம் உன்னை பாதுகாக்கக்கூடிய உன் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார். உன் நினைவாக அவர் இருக்கிறார் என்பதை தயவு செய்து மறந்துடாத.
Ich möchte dich nochmal ermutigen oder euch ermutigen. Gott ist da, er ist in der Lage, euch zu erretten, euch zu leiten, und sei nicht traurig darüber, sondern sei glücklich.
Un balavinangalai kurithu paridhamikka koodada paradana aasariyar namakkiramal ella vidathilum sodhikkappattu paavamillada irukkira paradana aasariyai namakkirukkirabadiya irakkathai parabum etta samayathil sahayam perum kiruvai adeyum dhairiyamai avar கிருபாசனத்திலே சேர கடவு என்று சொல்லி எப்படி நாம பாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியம். ஐ டெல் யூ பீப்பிள், ஐ நோ வாட் ஐ பிரீச். நான் அழப்பு நான் வரல விளைவுகளை, உங்கள் பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற ஒரு பிரதான ஆசிரியராக இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாசிலிருந்து உனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்கின்ற இந்த நம்பிக்கை நற்செய்தியை இன்றைக்கு நான் உனக்கு அறிவிக்கிறேன்.
Ich möchte dir noch mal Hoffnung machen. Wir haben einen hohen Priester, und zwar Jesus, der ganz genau weiß, wo unsere Schwächen sind. Er weiß ganz genau, denn er hat alles miterlebt, er musste alles auch hier durchmachen. Deswegen weiß er kennt deine Schwächen, und deshalb ist er als Hohepriester bei Gott Vater, und er tritt für uns ein, und er wird uns zu der richtigen Zeit uns die nötige Gnade geben. Und diese Hoffnung möchte ich, oder diese gute, frohe Botschaft möchte ich dir heute verkünden.
ஒருவேளை மனிதர்கள் நம்முடைய பலவீனங்களையும் நம்முடைய குறைவுகளையும் நம்மிடத்தில் இல்லாதவர்களை சொல்லி சொல்லி ஒருவேளை நம்மளை பலவீனப்படுத்தல. ஒரு பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வருது. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை மறக்காதவர் இயேசு ஒருவரே. பட்டம் படிப்பு இல்லை என்றால் பலர் வெறுப்பார்கள், பட்டவரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள். நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், என் நோய்களையே சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள். கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், என் கடன்களையே சொல்லி சொல்லி கலங்கடிப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவர். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியக்காரனாகுங்க, நான் உங்களை சொல்றேன், நீங்க எந்த நிலையில இருந்தாலும் உங்களை வெறுக்காத ஒரு தேவன் உண்டு, உங்களை மறக்காத ஒரு தேவன் உண்டு. பெற்ற சாய் கூட மறக்கல. உங்களுடைய மற்றவங்க நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிகாசம் பண்ணல. ஆனா ஆண்டவர் இயேசு ஒருபோதும் அப்படி செய்ய தன் பிள்ளைகள் மேலே பரிதாபப்படுகிறது. இன்றைக்கு ஹை பிரிஸ்டாய் பிரதான ஆசரியனாய் பிதாவின் வலது பாசிலிருந்து உனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்க, அவர் பயப்படாத கலங்காத கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்கிறதுக்காக அழைக்கப்பட்ட ஒரு தேவப்பிள்ளை என்பதை நான் உனக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன்.
Egal unter welchen Umständen du auch lebst, welche Umstände du auch durchgehst, welche schwierige Zeiten, ob du schwach bist und ob andere Menschen über deine Schwäche spotten oder über deine Situation spotten, dich einfach abstoßen, egal was ist, ich möchte dir heute sagen, es gibt jemanden, der liebt uns. Es gibt jemanden, der liebt dich, und er wird dich niemals verlassen. Auch wenn Menschen, selbst wenn die Mutter sein eigenes Kind vergessen könnte, so haben wir einen Herrn, der dich niemals vergessen wird. Er wird dich niemals verlassen, und er wird dich niemals im Stich lassen. Und vergiss eins nicht, er wird dich auch niemals aufgeben. Matthäus 25 sagte Jesus folgendes, und zwar diesen unbrauchbaren, diesen unnützlichen Diener schmeißt ihn in die Finsternis. Wer ein unnützlicher Diener?
பிரயோஜனமில்லாத பாத்திரங்கள், பயனில்லாத பாத்திரங்கள், கனி இல்லாத மரங்கள், தண்ணீர் இல்லாத கிணறுகள், மழை இல்லாத மேகங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நான் சொல்றது கொஞ்சம் கவனி. நாம் கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்க கொண்டுமாக இருந்தால் நாம் ஏதோ ஒரு விதத்துல நம்மை படைச்ச ஆண்டவருக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்வு, பயனுள்ள ஒரு பாத்திரமாக, நல்ல கனி கொடுக்கிற மரங்களாக இருக்க தயவு செய்து நாம் ஒப்பு கொடுப்போம். கடந்த காலங்கள் போயிட்டு திரும்பி எடுக்கல, மன்னியும் ஆண்டவர் என்று நாம் மனம் திரும்பி கேட்கும், மன்னிப்பார். ஆனால் இனிமேல் இருக்கிற காலத்தையாவது தயவு செய்து கர்த்தருக்காக கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்க நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம்.
Wenn wir für Christus leuchten wollen, dann müssen wir auf irgendeine Art und Weise für Jesus ein gebrauchbares Gefäß sein. Wir müssen Pflanzen sein, die Früchte tragen. Das ist das Ziel von Jesus. So sollen wir sein, und so können wir auch in unserer Umgebung, in einer Welt Licht ausstrahlen. Was bisher war, ist jetzt Vergangenheit. Das heißt, bitte Gott um Vergebung. Sag, wenn du bislang nichts gemacht hast oder auf dem falschen Weg warst, bitte Gott um Vergebung, er ist immer bereit, dir zu vergeben, aber bringe eine Veränderung ab heute in deinem Leben rein. Sag Gott, dass er dich gebrauchen soll, und versuche auch diese Entscheidung in deinem Herzen zu treffen, ein gebrauchbares Gefäß zu sein, ein Baum zu sein, der Früchte trägt.
So, கிறிஸ்துவுக்காக நாம பிரகாசிக்க விடுமா இருந்தால் முதலாவது தேவ ஆவியினாலே பரிசுத்த ஆவியினாலே நாம் நிரப்பப்படுகிற பிள்ளைகளாக இருக்கும்.
So wenn wir für Christus leuchten wollen, dann müssen wir Nummer 1, wir müssen mit dem Heiligen Geist stets erfüllt sein.
Number 2, சீக்கிரமா போவோம். நமக்கு இருக்கிற கொஞ்ச நேரத்துல சீக்கிரமா போ. இரண்டாவது, நாம வாசித்த முதல் வாசித்த வசனங்கள் சொல்கிறது, தூசிய உதறிவிட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து
பிரகாசிக்கப்படுவார்.
சொல்லப்பட்டிருக்கிறது தூசிய உதறிவிட்டு எழுந்திரன்னு சொல்லி, எபேசியில சொல்லப்பட்டிருக்கிறது மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உள்ள பிரகாசிப்பான்னு சொல்லி. இதன் அர்த்தம் என்ன? நாம் பிரகாசிக்கிறதுக்கு இருக்கிற ஒரு பெரிய தடை இருக்கு. ஹலோ, அதை நான் சொல்லட்டேன். கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்கிறதுக்கு இருக்கிற தடை இங்கே சொல்லப்பட்டிருக்கு, தூசியை உதறி விட்டு எழுந்திரு. எபேசு சொல்லப்பட்டிருக்கிறது மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து பிரகாசிப்பாரு. இந்த வசனங்களிலே தேவட பிள்ளைகள் பிரகாசிக்கிறதுக்கு இருக்கிற தடைகள் சொல்லப்பட்டிருக்கு. அதை குறித்து கொஞ்ச நேரம் நாம பார்க்க
போறோம். Einerseits in diesem Vers, was Sie gelesen haben, schüttle dein Staub weg, und in Epheser steht geschrieben, steh auf von den Toten. Wir wollen uns jetzt mal ein bisschen angucken, damit befassen, was
Na,
diese Stolpersteine oder diese Hindernisse sind.
Da சொல்லுகிற காரியங்களெல்லாம் பைபிள் இருக்குன்னு பாருங்க. ஏன்னா ஒருவன் போதித்தால் அவன் வேத வாக்கியங்களை போதிக்க கடவுள் என்பதை நான் அறிவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றே கவனியுங்க. இந்த வசனங்களிலே கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்கிறதுக்கு தடை சொல்றாரு. என்னவென்றால், தூசியை உதறிவிடு. அதாவது தேவனுக்காக பிரகாசிக்கிறதுக்கு தடையாக நம்முடைய வாழ்வில் இருக்கிற பாவங்கள், அவைகளை நாம் என்ன செய்யணும்? உதறிடணும். அப்படி இல்லை, கேளுங்க கேளுங்க கேளுங்க, பாவத்தை அணைத்து கொண்டு பாவத்தில் பரவசம் அடைந்து வாழுகிற தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்கிறதுன்றது நினைக்க முடியாத ஒரு காரியம் என்று பணிவோடு சொல்லிக்கொள்ள.
Eins dieser Stolpersteine oder Hindernisse sind die Sünde. In Jesaja lesen wir, schüttle dein Staub weg. Das bedeutet, wir müssen die Sünde in unserem Leben in gewisser Art und Weise herrschen oder mit uns mitkommen. Diese Sünde müssen wir erstmal beiseite schaffen, diese Sünde loswerden, wegschütteln. Andernfalls, wenn wir diese Sünde eher beherzen oder Herzen und mit uns tragen, dann können wir nicht für Christus leuchten. Also Sünde ist ein Stolperstein, ein Hindernis, damit wir für Christus leuchten können.
நன்றே கவுடிங்க, நன்றே கவுடிங்க. வானத்தில் சூரியன் பிரகாசிக்கிறது, ரைட். இப்பயும் அது பிரகாசித்துக் கொண்டுதான் இருக்குது. ஆனா அந்த சூரிய ஒளி இந்த பூமியிலே விழாதபடி இந்த கார் மேகங்கள், மேக கூட்டங்கள் தடை செய்கிறதை நாம் அறிவோம். இதை போலதான் நாம் கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்காதபடி பாவங்கள், பரிசுத்த குலைச்சல்கள் நம்முடைய வாழ்விலே கார் மேகங்களாக இருக்கிறது. அவைகளை நாம் கண்டுபிடித்து அவைகளை தேவ ஆவியான உதவினாலே நாம் அப்புறப்படுத்தாத வரைக்கும் நாம் கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்க முடியாது. இந்த உலகத்தில் பிரகாசிக்காதவன் மறுமையிலும் தேவராஜ்யத்திலும் பிரகாசிக்க முடியாது.
So wie die, sag ich mal, die Sonne Licht strahlt auf die Erde, so ist es auch, dass dieses Beispiel können wir auch hier nehmen und so übertragen. Auch jetzt strahlt die Sonne, aber das Licht trifft nicht. Warum? Dazwischen sind Wolken oder dunkle Wolken, die das Licht davon abhalten, auf die Erde zu strahlen oder auf uns zu strahlen oder zu erleuchten. Genauso ist es auch in unserem geistlichen Leben. Das Licht Jesus strahlt sein Licht und wir sollen leuchten, aber es gibt gewisse dunkle Wolken, die dazwischen stehen. Diese dunklen Wolken bilden nämlich die Sünde in deinem Leben, meinem Leben ab. Und diese Sünde muss erstmal beiseite geschafft werden. Durch die Kraft und durch die Leitung des Heiligen Geistes in seiner Gnade müssen wir diese Dinge in unserem Leben herausfinden, herausfiltern und beiseite schaffen, so dass Licht wirklich vollumfänglich von uns absorbiert werden kann.
எபேசியர் சொல்லப்பட்டிருக்கிறது, தூங்குகிற நீ, நல்லவளே, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. இந்த தூக்கம் இது ஆவிக்குரிய ஒரு மந்த நிலையை குறைகிறது. நல்லவளே, அதான் தூக்கம். தூங்குகிற நீ, நன்றாய் பிரகாசித்துக் கொண்டு இருந்தவர்கள், கிறிஸ்துதான் வாழ்வு என்று வல்லமையாக முழங்கினவர், ஓடியோடி உழைத்தவர்கள், ஓடியோடி தேடி தேடி வந்து கத்தரை தேடுவர்கள், என்ன நடந்ததோ, ஏது நடந்ததோ, இன்றைக்கு ஒரு ஆவிக்குரிய தூக்கத்தில் ஒரு மந்த நிலைமையில, ஒரு ஸ்தம்பித நிலைமையில இருக்கிறது வேதனைக்குரியதான். ஆகவே தூங்குகிற நீ, மரித்தோரை விட்டு எழுந்து.
In Epheser 5, 14 lesen wir: Wache auf, der du schläfst, und wache auf, steh auf von den Toten. Dieser Schlaf, von dem hier geredet wird, das ist ein geistlicher Schlaf. Das heißt, wir sollen da aufstehen, weil wir geistlich gerade sowas von tot sind, dass wir es einfach nicht erkennen in unserem Leben. Das ist ein Betäubungszustand. Wir können es einfach nicht erkennen und diese Erkenntnis fehlt in unserem Leben. Das ist damit gemeint: Wache auf, der du schläfst. Nicht physisch, sondern geistlich, der du schläfst.
அங்கால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. அதன் அர்த்தம் என்ன? தண்டை கவனிங்க, மரித்தோர் ஆவியிலே மரித்து போயிருக்கிறவர், தேவ ஆவியினாலே நடத்தப்படாதவர், மாமிசத்தின்படி வாழ்கிறவர், மனசும் மாமிசம் விரும்புகிறபடி வாழ்கிறவர்கள், அப்படிப்பட்டவங்களுடைய கிரியைகளை விட்டு கேரா எழுந்திரு. அப்பொழுது, ரைட் நவ் பிளீஸ், அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்கப்படுவார்.
Und stehe auf von den Toten, also wache auf, der du schläfst, und stehe auf von den Toten. Was bedeutet das? Ein geistlich totes Leben. Das heißt, du bist jemand, der nicht für Christus läuft. Vielleicht warst du ja einst jemand, der gesagt hat: Jesus ist mein Leben, ich werde für Jesus alles tun, ich werde alles drum und dran hinsetzen und hingeben, um ihn zu preisen. Aber was ist heute mit dir passiert? Was machst du heute in deinem Leben? Wo ist dein Licht geblieben? Und in einigen Leben ist das Licht erloschen und sie sind geistlich tot und schlafen. Und deswegen sagt hier die Schrift: Wache auf, der du schläfst, und steh auf von den Toten, von deinen toten Werken.
வாலிப நாட்களிலே வருகிற வாலிப சோதனைகள், வாலிப இச்சைகளுக்கு விளக்கி உங்களை பாதுகாத்தாதா? நீங்கள் கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்கிற விளக்குகளாக, நட்சத்திரங்களாக திகழ முடியும். ஏன் நான் இதை இனிஷியேட் பண்றேன்னு சொன்னா, வாலிப பிள்ளைகள் அவர்கள் படிக்கிற இடங்கள், போவார ஸ்கூல்களோ வேலை செய்யற இடங்களோ எப்படிப்பட்டது என்பதை ஒரு அளவுக்கு நாம அறிவோம். என் மூத்த மகளை முத கொண்டு போய் வியாழ்ச்சூழல சேர்த்த போது, அது பவுச டைம், நான் அவளை கூட்டிட்டு போய் அந்த நேரத்தை பார்த்தேன். அந்த பவுச டைமில் அந்த பிள்ளைகள், ஸ்கூல்ல இருக்க பிள்ளைகள்லாம் வெளியில வந்து அவர்கள் காரியங்களை நான் கண்ணால பார்த்தபோது, கடவுளுக்கு முன்னால சொன்னேன், நான் திகைத்து போயிட்டேன். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு இடத்துலயே பிள்ளைகளை கொடுத்து வர்றது தகப்பனே, இப்படிப்பட்ட பாவ சூழ்நிலையில எப்படித்தான் இந்த பிள்ளைகள்? அப்படி பல கேள்விகள் ஒரு நிமிடத்தில் எழும்பி எனக்குள்ள மறைந்தது. யோசிச்சு, வேறு வழியில் வழியில் நம்ம பிள்ளைகளை படிப்புக்கு தான் வீட்டில் வச்சிருக்கேன். ஆகவே கத்தரை நம்ம கையளிக்கிறது ஒரு வேறு வழியே இல்லை.
Gerade auch speziell für euch Jugendliche möchte ich euch diesen Rat geben: Passt auf, wo ihr hingeht. Ihr passt vor allem darauf auf, in dieser Jugendzeit werdet ihr immer wieder viele jugendliche Begierden, Lüste konfrontieren in eurem Leben, in euren Orten, da wo ihr hingeht, Schule, Uni, wo auch immer, wo du auch bist in der Welt, gibt es so viele, sage ich mal, Konfrontationen und Herausforderungen, die du dir stellen musst. Es ist wichtig, dass du in dem Licht Gottes wandelst, dass du mit dem Heiligen Geist wandelst, denn diese Welt ist sehr boshaft und sehr viele Sünde können wir in der Welt sehen, und daher musst du dich davor behüten.
கொஞ்சம் அவங்களுடைய நிலைமைகளை நாம யோசித்து நடக்கிறது நல்லது. நம்முடைய வயசுக்கு, நம்முடைய வளர்ச்சிக்கு, நம்முடைய மச்சுவடிக்கு ஏற்றபடி பிள்ளைகளை உரத்தியாக வளைச்சு முறிச்சிடாது. தயவு செய்து பெற்றோர் பிள்ளைகளை சினப்படுத்தாம, எப்படியும் பிள்ளைகளை சீறி சினப்படுத்தாம். பிள்ளைகள் தவறு விடக்கூடியவர்கள், அதை மனதில் வச்சிருக்கேன். நம்முடைய பிள்ளைகள் ஒன்றும் சம்மரசு கொஞ்சம், ஸோ பிழை விடக்கூடியவர்கள், அதை நாம என்கரேஜ் பண்ணல. ஆனால் பிள்ளை விட்டுட்டா அவளை சீர்றதும் சினக்கிறதும் கடிஞ்சு கொள்றதும், தாய்தப்பனுக்கு பிள்ளைகள் மேலும் ஒரு வெறுப்பு உண்டாகாதபடி பெற்றோர் பாதுகாத்துக் கொள்றது நல்லது என்று நானும் ஒரு தகப்பனாக இருக்கபடி அதை சொல்ல
விரும்புறேன். Achtet auf eure Herangehensweise, seid weise und bringt eure Kinder nicht dazu, zornig zu werden und Hassgefühl gegenüber euch zu entwickeln, sondern versucht in der Weisheit Gottes die Kinder so in die Richtung zu lenken, wie es halt eben für Kinder Gottes gebührt, und versucht die Kinder so zu lenken und versucht euch auch in deren Situation hinein zu versetzen. Das ist, glaube ich, wirklich klug und weise.
Liebe Kollegen, கொஞ்சம் அழகா இருக்க விரும்புவார்கள். நான் கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? தங்களை கொஞ்சம் அலங்கரித்துக் கொண்டதுல என்ன பிழை இருக்குன்னு கேட்க. அவளுக்கு 50 வயதா, பாட்டி மாதிரி. இப்படி நான் சொல்வதால அலங்கோலமாக நான் சொல்ல வரவில்லை. எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் தகுதியாக இராது என்று வேதம் சொல்றதை அறிவேன். ஆனால் வாலிப நாட்களிலே கொஞ்சம் அழகாக அலங்காரமாக இருக்கு, என்ன பொறுத்தால் அவங்களை விடுங்க விடுங்க, இது வாலிப வயசு கொஞ்சம் அப்படி இருக்கட்டும். ஆனால் பாவம் செய்யாதபடி பார்த்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், பைபிள்ல இருந்து தேவை சொன்னதை கவனிங்க. யோசிப்ப உங்களுக்கு தெரியும், அட்டகாசம் பண்ணின அசுத்தமாக வாழ்ந்த சகோதரர் கூட தான் அவன் இருந்த. நல்லா சொல்றேன், பாவம் செய்கிற சகோதரர் கூட தான், பரிசுத்த குலைச்சலாக வாழ்கிற சொந்த சகோதரர் கூட தான் அவன் இருந்து ஆடுமேஜான். ஆனால் யோசிப்பு அவகிட்ட எந்த பாவ காரியங்களே பங்கு வரவும் இல்லை, அவைகளை கட்டுக்கொள்ளவும் இல்லை, அவைகளை கை கொள்ளவும் இல்லை. இதுதான் இயேசு, பரிசுத்தவரும் குற்றமற்றவரும் பாவிகளுக்கு விலகருமாகிய பிரதான ஆசாரியர் என்று எபிரேயர்கள் வாசிக்கும். சோ பாவிகள் மத்தியிலே இயேசு இருந்தார், ஆனா பாவம் செய்யல. பாவிகளின் சிநேகிதன் எனப்பட்டார், ஆனா பாவத்தில் பங்குபடுது. திஸ் இஸ் கிறிஸ்டியானிட்டி. அது சொல்றது கொஞ்சம் விலைகள் டைட்டு அண்டர்ஸ்டாண்ட். சத்திய தருவிகள் சத்தியங்களை ஆகவே அன்பான பெற்றோரை பிள்ளைகளை போட்டு துக்கம் பண்ணாமல், அவர்களை போட்டு ஆக நசுக்கி எடுக்காமல், கொஞ்சம் அவருடைய வயசு கேட்டபடி அவங்க ஆனால் பாவம் செய்யாதபடி பாதுகாத்து. வாடி வயதில் கொஞ்சம் அவர்கள் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் இருக்கிறது தவிர்க்க முடியாது. ஒருவேளை நாம் அந்த வயதில் எந்த உணர்வும் தெரியாது. பட் வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அவங்களோட வயசு, அவங்களோட நிலைமைகள், இந்த நாட்டு சூழ்நிலைகளை கொஞ்சம் நம்ம விளங்கி கொள்வது நல்லது. நீங்களும் நானும் வாழ்ந்த மாதிரி இங்கே பிள்ளைகளை நடத்த இயலாது என்பது நமக்கு விளை. ஆகவே போட்டு முறைக்காமல் பிள்ளைகளை இழந்துடாதபடி. எத்தனையோ வாலிப பிள்ளைகளை இந்த ஊழியத்தில் அந்த நாள் தொட்டு இந்த நாள் வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். புத்தி சொல்லி அந்த நாளில் புத்தி சொன்ன பிள்ளைகள் எல்லாம் இப்போ பிள்ளை குட்டியோடு இருக்கிறாங்க. குடும்பம் எங்கேயாவது ஹரியானாக்களில் பிறந்த நாள் கண்டா வருவாங்க, வந்து பாஸ்டர் அப்படின்னா. அன்பான அன்பு சொல்லுறேன், தயவு செய்து வாலிப பிள்ளைகளை விசனப்படுத்தாமல் பெற்றோர் பிள்ளைகளை அன்பாக அவங்க நடத்த தயவு செய்து முயற்சி செய். அதை வச்சு லூசியோ சொல்றேன்.
Ein weiterer Ratschlag für euch Eltern, setzt eure Kinder nicht unter Druck und versucht sie sich zu verstehen. Und es ist ganz klar, man kann die Kinder heutzutage nicht so erziehen wie in Sri Lanka. Und achtet bitte darauf, dass ihr eure Kinder nicht wirklich unter Druck setzt und versucht wirklich auf Biegen und Brechen zu sagen und sie zu verändern, sondern versucht in ihre Lage euch zu versetzen, zeigt ihnen, aber schützt sie vor Sünde. Wir möchten hier niemanden ermutigen zu sündigen, aber schützt sie vor Sünde, aber versucht auch ihre Situation zu verstehen und dementsprechend zu handeln.
So, sicher mudige paak. So, nam Christukaga pragasti kodumaga irundal mudhalavadhu nam parisuthaviyala nerappapattavulaga irukkanum. Rendavadhu nam paathathu pole arimana devada pilligale paavathukku vilaki namai paadhukaathu kollavanum. Thoosiye udari vidanum. மருத்துவரை விட்டு எழுந்திருக்கணும். இதை குறித்து விவரிக்கலாம். அந்த நேரம் போயிட்டு அடுத்த காரியம் கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்கிறதுக்கு படிங்க சீக்கிரமாக. பிலிப்பியர் 2 வயதம் வாசிக்க வசன வாசிக்காம இருக்கிறீங்களே, படி பிலிப்பியர் 2:14 வசனமா வாசிங்க
பாப்போம்.
நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள்.
நல்லா கவனிங்க. ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்துல சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று பிலிப்பிய சபையிலிருந்த விசுவாசிகளுக்கு அப்போஸ்தலனாக பவுல் எழுதுகிறார். நன்றா கவனிங்க. அடுத்து நாம கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்கணுமா இருந்தால் அருமண தேவட பிள்ளைகளை பிலிப்பியர் 2:14 ரைட். இப்ப என்ன கவனிங்க, ஜீவ வசனத்தை தேவனுடைய வசனத்தை நாம பிடித்துக் கொள்ளணும், தேவனுடைய வார்த்தைகளை நாம பிடித்துக் கொள்ளணும். தேவனுடைய வசனத்தை வலுவிட்ட ஒரு மனுஷன் அவன் அபிஷேகம் பெற்றவன் சொல்லலாம், தப்பா நினைத்துக்கொள்ள தெரியாது. அவன் வரங்களை அபியாசப்படுத்துறவனாக இருந்தாலும் தேவனுடைய வசனத்தை தவறவிட்ட ஒரு மனுஷன், சத்தியத்தின்படி நான் உங்களை சொல்றேன், அவைகள் கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்கவே முடியாது என்று அடித்து சொல்லுவேன்.
Seid unbeschwollene Kinder Gottes inmitten eines verdrehten und verkehrten Geschlechts, unter dem ihr leuchtet, die Himmel wie in der Welt, indem ihr das Wort des Lebens festhaltet. Nummer 3, was ich euch heute weitergeben möchte, ist, ihr müsst an das Wort Gottes, an das Wort des Lebens festhalten. Mag zwar sein, dass du vielleicht begabt bist, dass du Gaben hast, aber wenn du das Wort Gottes einfach links liegen lässt und dich nicht an das Wort Gottes festhältst, dann kannst du niemand sein, der für Jesus leuchten kann.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்றதை கவனிங்க. நம்முடைய வாழ்க்கைக்கு அடிப்படை சட்டம், லிசன் டு மீ ப்ளீஸ், தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு அடிப்படை சட்டம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வேதம். இந்த வேதத்தின்படி நடக்காதவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது, கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்க முடியாது. ஆகவே இந்த வசனத்தை கவனி. நான் பிள்ளைகளை சொல்லுவேன், டேக் த பைபிள், ரீட் த ஸ்கிரிப்சர் ராடிகள். ஏனால் அவருடைய எதிர்காலம் அதுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். படிக்கிறார்களோ என்பதை நான் பார்த்துக்கொள்வேன். ஐ டோன்ட் வாண்ட் டு பி எ கண்ட்ரோலர், பட் அவர் அதை குறித்து கவனிக்க வேண்டியது பொறுப்பு, கடமை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு பெற்றோரும் வேதத்தை கிரமமாக வாசித்து தங்கள் பிள்ளைகளும் அப்படி படிக்கிறத கொஞ்சம் கவனிக்கிற நிலையில பிள்ளைகளை குறித்து ஒரு பொறுப்பு நமக்கு இருக்குது, பெற்றோர் இல்லையா? ஆகவே இந்த வசனம், இந்த வேதம், இந்த வார்த்தைகள், எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகள் தான் இந்த பூமியில நாம வாழ்வதற்காக தேவன் எழுதி கொடுத்த அடிப்படை சட்டம். சட்டத்தை மீறினா குற்றம், உங்களுக்கு தெரியும். எவ்ரி கண்ட்ரி ஹேஸ் எ கன்ஸ்டிடியூஷன், ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு அரசியல் அமைப்பு இருக்கு, அதன் அடிப்படையில் அந்த தேசமே இயங்குது. அதுபோல அழியாத தேவனுடைய ராஜ்யத்துக்கும் அழிவில்லாத கன்ஸ்டிடியூஷன், அழியாத யாப்பு சட்டம் இந்த வேத சத்தியம் என்று சொல்லுது.
Das heißt, das Wort des Lebens festhalten. Das bedeutet, das Wort, was wir hier in der Hand haben, die Bibel, das ist die Basis für jeden einzelnen Menschen von uns oder jeden Christen von uns. Das ist das Gesetz Gottes für unser Leben. Da ist die Zukunft, da ist der Segen, da ist alles drin. Wenn wir dieses Wort vernachlässigen oder verlassen, dann können wir nicht für Christus leuchten. Wir können auch nicht behaupten, dass wir Kinder Gottes sind. Das heißt, das ist unsere Basis und das ist unser Gesetz. So wie jede Nation seine eigenen Gesetze hat und jeder, der dieses Gesetz, sag ich mal, übertritt, der ist jemand, der ist schuldig. Und genau so ist es auch für uns im Leben eines Christen. Das Wort Gottes, das ist für uns das Gesetz. Und jeder, der es übertritt, er ist schuldig und er kann nicht freigesprochen werden. Und Gott möchte einfach, dass wir das sein Wort festhalten und für ihn leuchten. Und das ist essentiell.
இது மிக முக்கியம். எல்லாவற்றையும் பார்க்கணும். தேவனுடைய வார்த்தையை மகிமைப்படுத்திருக்கிற நாம் அறிவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை குறித்து கொஞ்சம் பேசணும்னு வச்சா நேரம் போட்டு என்னடா உங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறேன். தேவடைய மனுஷனாகி மோசே மறித்து போயிட்டார். அடுத்த லீடர்ஷிப் வந்தது யாருட்டு? யோசுவா.
So you see, as Moses is yet verstorben und dann kam Josua. Er war der nächste Leiter.
யோசுவா the leadership வரைக்கும் யோசுவாவுக்குள்ள ஒரு பெரிய கலக்கமே இருந்திருக்கு.
Und als Josua dann quasi zu der Leiterschaft kam und der war total bekümmert, ihn hat etwas bedrängt.
ஏன் அந்த கலக்கம் என்று சொன்னால், தேவனுடைய மனுஷனாகிய மோசேக்கே இந்த ஜனங்கள் கட்டுப்படவில்லையே. மோசைக்கே கல்லறிந்து கொள்றதுக்கு ட்ரை பண்ணாங்களே. மோசைக்கே கீழ்படியாத இந்த ஜனங்களை கலக குணமுள்ள ஜனங்கள்னு சொல்லி, அடங்காதபடி சொல்லி தேவனாலே சொல்லப்பட்ட இந்த ஜனங்களை எப்படி நான் கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போவேன், எப்படி இவைகளை நான் நடத்துவேன் என்கிற ஒரு கலக்கம் அவனுக்குள்ள இருந்தது.
In ihm war ein stand eine Zweifel, eine Bekümmertheit, und zwar diese Menschen, diese Israeliten, die wollten ja schon Mose steinigen, die wollten ja schon Mose töten, und sie waren ja sowas von ungehorsam, halsstarrig und mürrische Truppe. Wie soll ich dann diese Menschen leiten? Wie soll ich dann in das Land Kanaan, in das versprochene Land hineinführen? Dieses Fragezeichen entstand dann eben in Josua, als er diese Leiterschaft übernahm.
நான் சொல்லுற இந்த காரியங்களை யோசுவா முதலாம் அதிகாரத்தில் பார்க்கலாம். சோ இப்படி கலங்கி கொண்டிருந்த அவனை தான் ஆண்டு பார்த்து சொன்ன, கலங்காத திகாதையாது, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோட கூட இருக்கிறேன். அது தெரியும். இப்ப என்ன கவனிங்க, ஆனால் லீடர்ஷிப்பை எடுக்கிறதுக்கு முதல்ல, கானான் தேசத்துக்கு உள்ள போறதுக்கு முதல்ல யோசுவாவுக்கு கொடுத்த பிரதான கத்தரால கொடுக்கப்பட்ட பிரதான கட்டளை என்ன தெரியுமா? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் ஒன் வாயு விட்டு புரியாதிருப்பதா? இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு மாத்திரம் இரவும் பகலும் இதை தியானித்துக் கொண்டிரு, அப்பொழுது நீ புத்திமானாக இருப்பாய், உன் வழியை வாய்க்கப்படுவாய். அப்போ இந்த ஒரே ஒரு கண்டிஷனை கொடுக்கிறார், என்ன? நீ கலங்காத, நான் உன்னோட கூட இருப்பேன். நான் உன்னோட கூட இருக்கிறது உண்மைதான், ஆனா இங்க கற்பனைகளை நீ கவனிக்கணும். அதான் தட் இஸ், கத்தர் என்னோட கூட இருக்கிறாரு, நான் அபிஷேகம் பட்டிருக்கிறேன் அப்படின்னா சொல்லிக்கொண்டு வசனத்தை நாம வலுவிட்டோம்டா, அதுல உண்மை இல்லைன்னு கண்டுபிடி. ஐ ஸ்பீக் த ட்ரூத், அது நானாக இருக்கணும், எவராக இருக்கணும், அபிஷேகம் இருக்கலாம், அட்டம் பாட்டம் இருக்கலாம், ஆனால் கத்தோட வசனத்தை நான் நழுவிட்டு சொன்னால் அதை நான் கண்டுகொண்டு விட்டேன், யாரு உண்மையான ஊழியக்காரன் சொல்றதுக்கு இடமே இல்லை என்று சத்தியப்படி சொன்னார். அவர் பீப்புள் லிசனுமே, யோசுவா பார்த்து சொன்னது இந்த நியாயப்பிரமான புத்தகத்தில் இருக்கும்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்க, இரவும் பகலும் அதை யோசித்துக் கொண்டு தியானித்துக் கொண்டு அப்பொழுது புத்திமானா இருப்பார், செய்வதெல்லாம் வாய்ப்பு மாட்டார்.
Und Gott sagte dann zu Josua, wir wissen ja, sei nicht verzagt, sondern ich bin bei dir. Und danach sagte er etwas Folgendes und gab eine Bedingung. Hör mal, Josua, sei bitte darauf bedacht, dass du stets an das Wort hältst, dass du darauf achtest, diese Worte, all das, was gegeben ist, danach zu leben, zu halten und sinne darüber Tag und Nacht. Und dann wirst du weise sein und dann wird dir alles gelingen und ich werde bei dir sein. Und zwar diese Bedingung gab Gott Josua, bevor er mit dem Volk in das Land Kanaan hineintreten konnte. Das heißt, wie Gott da an der Stelle sein Wort einfach über alles hinaus hat er verherrlicht und sagt, das Wort ist das Wichtigste. Du kannst zwar hier schön preisen, du kannst zwar schön Gaben hier manifestieren lassen, der Heilige Geist kann zwar durch dich wirken in Gaben, aber wenn du das Wort irgendwo links liegen lässt und nicht danach lebst, dann hat alles keinen Sinn, denn das Wort ist das Wichtigste.
So, வசனத்தின் முக்கியத்துவத்தை கவனிச்சு கொள்ளுங்க. ஆவியானவர் நமக்கு அந்நியராக போயிடக்கூடாது, அதே நேரத்தில் தேவனுடைய வேதமும் நமக்கு அந்நியனாக போயிடக்கூடாது. அநேக தேவனுடைய பிள்ளைகள் இந்த வேத வாக்கியத்தை முக்கியத்தை உணராமல் இருக்கிறது மிக பரிதாபம். கிருபையின் ஆலயத்தில் இருக்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிற பிரதான புத்திமதி என்னவென்றார், இந்த வேதம் உங்களுக்கு அந்நிய புத்தகமாக போடாதபடி காத்துக்கோ. நீங்க அப்படி வேதம் உங்களுக்கு அந்நிய புத்தகமாக இருக்கும்போது நீங்க தேவனுக்கு அந்நிய கடை என்பதை சத்தியத்தின்படியே நான் உங்களுக்கு சொல்லுறேன். ஆகவே இதை படி, இதை வாசி, இதை யோசி, இதை நேசி, அப்பொழுது நீ கிறிஸ்துவுக்காக மறுபடியும் பிரவேசிக்க முடியும்.
So wie für einige heutzutage der Heilige Geist ein Fremder geworden ist, so ist auch das Wort Gottes heute für viele Menschen ein Fremdbuch geworden. Viele lesen das nicht, aber ich möchte, dass hier in der Gemeinde, in unserer Gemeinde, dass jeder von uns Einzelnen jemand ist, der die Bibel liest, Tag und Nacht darüber nachdenkt, das Wort Gottes liebt und danach lebt.
கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். அடுத்த காரியம் கிறிஸ்துவுக்காக பிரகாசம்.
ஏன்
நான் சொல்றேன்னா, நான் ஒரு செய்தியை சொல்லும்பொழுது அதுக்கு தலையங்கம் கொடுத்து அதுக்குரிய சாராம்சங்களை வரிசைப்படுத்துறேன். ஏன் நான் அப்படி செய்யற வழக்கம் சொன்னா, அது கேட்கிறவர்களுடைய உள்ளத்துல ஆழமாக பதிகிறதுக்கா. ரெண்டாவது, எப்ப நீங்க அந்த செய்திகளை புரட்டி பார்த்தாலும் அல்லது குறிப்பிடுத்தாலும் அதை பார்த்து விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி தான், அதுக்காகத்தான் நான் இப்படி பிரிச்சு வகுத்து சொல்றதுண்டு. சோ ஃபைனலி கடைசியாக கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்க சங்கீதம் 34 அதிகாரம் 5 வசனத்தை பாருங்க என்ன சொல்லியிருக்கேன். சங்கீதம் 34:5 சீக்கிரமா வாசிப்போமா. சங்கீதம் 34:5.
அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை.
சரியா என்ன சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்துவுக்காக நம்ம பிரகாசிக்க வேண்டுமா இருந்தால் அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம்
அடைந்தார்கள்,
அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. தேவஜனமே, நீ வெட்கப்படாமல் இருக்கணுமா இருந்தார். தேவ முகத்தை தேடுகிற மனுஷனாக மனுஷியார். உடனே உங்களுக்கு கேள்வி வரு, எப்படி கத்தரை தேடுறது? அதான் தேவ சமூகத்தில் நாம் உட்கார்ந்து ஆண்டோடு சமூகத்தில் உட்கார்ந்து சபத்தில் சூத்திரத்தில் துதியில் மன்றாட்டில் விண்ணப்பத்தில் தேவனுடைய முகத்தை நோக்கி நாம் பார்க்கணும். நம்முடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தி, நம்முடைய கருத்தை ஒருமுகப்படுத்தி தேவனை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, நீர் என் தேவன், என் பலனாகிய இயேசுவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தரை நோக்கி பார்க்கிறது ஜெபத்தில், மன்றாட்டில், விண்ணப்பத்தில். நேற்று உபவாச கூட்டத்தில் சில காரியங்களை சொன்னேன், இப்போ அதெல்லாம் சொல்லிக் கொண்டு நமக்கு டைம் அப். அவர் அருமான தேவன பிள்ளைகளை நன்றாக கவனிங்க. நேரம் எடுத்து தேவ பாதத்தில் உட்கார்ந்து கர்த்தரை நோக்கி பாரு. அவரை உன்னை எப்பையும் பார்த்து கொண்டிருக்கிறார், ரைட். நீ எப்போது அவரை நோக்கி பார்க்க போறாய்? இதுதான் நமக்கு இருக்கிற பிரச்சனை. அவர் எப்பயும் நம்ம பார்த்துக்கொண்டு தான் இருக்கிறார். நாம மறக்கலாம், ஆனால் அவர் எப்பயும் நம்ம பார்த்துக்கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் நாம் எப்போது அவரை நோக்கி பார்க்க போறோம்? ஓ, ஆண்டவர் இப்ப எனக்கு நேரம் இல்லை, சோபிஸ் எனக்கு நிறைய அலுவல் இருக்கு, ஓடுற ஓடு ஓடு ஓடிட்டே இருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவோம், பைபிளை கொண்டு வருவோம், அதை கொண்டு வைப்போம், அடுத்த நாள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வருவோம். அது போக இங்கே வந்து நாம பாட்டு பாடுற சோத்திரம் எங்கேயாவது பாடுறோமே அப்படி சொல்லுங்க. பாஸ்டர் சோத்திரம் அந்த வீட்டில் எத்தனை பேர் நாம பாடி நம்ம ஆண்டு வர சோத்திரம் தேவனால உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அருமையான நேரத்தின் பெருமதை நீ உணராமல் இருக்கிறது என்ன? அறியாமல் இருக்கிறது என்ன? நாளைக்கு பலம் இழந்து சுகம் இழந்து விலவீனப்பட்டிருக்க நேரத்திலே கத்தாவே உமை நோக்கி பார்க்கின்றேன். உம்மை நினைத்து துதிக்கின்ற. அப்பயே நாம பாட போறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசப்படுத்தார். தேவ சமூகத்தில் உட்காருங்க, நேரம் எடுத்து அவசரப்படாம செபிக்க இருக்கும் பொழுதே, முடிச்ச உடனே எங்க போடுறது, எதை செய்யறது, யாருக்கு கோல் பண்றது, யாரோட கதைக்கிறது, எதை கதைக்கிறது, அல்லது செபிக்கிறதுக்கு முதலேயே அவரோட இவரோட எல்லாம் கதைச்சு எல்லாத்தையும் உள்ள வாங்கிட்டு உள்ள எடுத்துட்டு போய் உட்கார்ந்து ஏசப்பா ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம், அங்க கடைசியா கதைச்ச காரியங்கள் இங்க சோத்திரம் பண்ணது, உள்ளே மைண்டு அங்க போகுது, அழையுது அழையுது. அவ கருத்தா ஜபிக்க முடியல, பட் ஜபிக்கிற நம்மை நாமே சமாளிக்க பண்ணி. ஆனா அது நோ லாய், அதுல ஒரு ஜீவன் சொல்ல வர சாராம்சம் என்னவென்றால், தேவனுடைய பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, நீ கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்க படிச்சிக்கப்பட்டிருக்க மறந்துடாத. நீ கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்கணும்னு மறந்தால் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அவரை நோக்கி பாரு, உன் முகம் வைக்கப்பட்டு போக கத்திரப்படவே மாட்டார்.
Sie blickten auf ihn und strahlten und ihr Angesicht wird nicht beschämt werden. Also nochmal, also als letztes, wenn wir für Christus leuchten wollen, dann müssen wir das Angesicht Gottes suchen. Was bedeutet das? Wie können wir das Angesicht Gottes suchen? Haben wir gestern auch mal praktiziert, und zwar fast Gebetstag ist einer dieser Varianten. Man kommt dahin, setzt sich hin, wartet, man betet, man preist den Herrn, versucht in seiner Gegenwart Worte zu empfangen, sich mit dem Heiligen Geist zu erfüllen und in seiner Gegenwart einfach zu sein, und dann werden wir auch Menschen sein, die für Gott leuchten können. Und es ist wichtig, dass wir uns nicht von außen herum, von unseren äußerlichen Umständen, diese ganzen Informationen in uns aufsaugen oder, sagen wir, Klatsch und Tratsch oder sonstiges, sondern kommt einfach so vor Gott hin und versucht euch selber vor Gott, sag ich mal, euch abzuchecken. Gott möchte nämlich uns selbst verändern, an unsere eigene Nase mal packen und sagen, Gott, bitte überführe mich, zeig mir. Und das können wir nur mit der Hilfe des Heiligen Geistes machen. Und daher sucht sein Angesicht, damit ihr für ihn leuchten könnt und ja, damit ihr für ihn auch als brennende Lampe fungieren könnt.
சந்திரன் தானாக பிரகாசிக்காது, அது சூரியனிடத்திலிருந்து ஒளியை பெற்று பிரகாசிக்கும். இதே போல தான் நாம பிரகாசிக்கவே முடியாது. நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து இடத்துல இருந்து கிருபையை பெற்று அவர் நமக்கு அருளுகிற இறக்கங்கள் பெற்று இருள் நிறைந்த இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்காக பிரகாசிப்போம். தண்டில் வைக்கப்பட்ட விளக்குகள், மலை மேல வைக்கப்பட்ட பட்டணங்கள், பூமிக்கு உப்பு, உலகத்துக்கு வெளிச்சம், இதையெல்லாம் மலப்பிரசங்கத்திலே இவைகளெல்லாம் விவரிக்க நன்னாரம். ஆனால் உங்களுக்கு சத்தியத்தை சொல்றேன், தேவனோ நான் சொல்லுவதை அறிவார். ஆகவே அருமையான தேவனோ பிள்ளைகளே, கட்டிலுக்கீழே வைக்கப்பட்ட விளக்குகளாக இருந்தாம், மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிற விளக்காக இருக்கு. மலைமையில் இருக்கிற பட்டணம் போல மற்றவெல்லாரும் நம்ம பார்க்கிறார்கள். உன்னோட வாழ்க்கை எப்படி இருக்கட்டும், உன்னை நீ பார்த்துக்கோ. நீ வாழ்கிற வாழ்க்கையினால மற்றவர்கள் இடறி போயிடக்கூடாது, மற்றவர்கள் பின்வாங்கி போயிடக்கூடாது. வளர்ந்தவர்கள் சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு இடரலாக போயிடக்கூடாது, முந்தி வந்தவர்கள் பிந்தி வந்தவர்களுக்கு இடைஞ்சலா போயிடக்கூடாது. ஏன் நான் இதை சொல்றேன், கேள்விப்படுகிற காரியங்களை பார்க்கிற காரியங்களை பார்த்த இப்படி மன வேதனைப்படாமல் இருக்க முடியும். பட் தேவனுடைய பிள்ளை தேவனை துக்கப்படுத்தி சந்தோஷம் அனுபவிக்க பார்க்கிறார்களோ என்று எண்ணத்து வந்தது. ஆனால் தேவனோ தன்னுடைய பிள்ளைகளை அறிந்திருக்கிறார், உண்மையாய் தன்னை தேடுற பிள்ளைகளை அறிவார். பயிரோடு சேர்ந்துதான் களைகளும் வளரும். களைகளை பிடுங்க நமக்கு அதிகாரம் இல்லை. அற நாட்கள் வரும், யாரு பயிர் யார் களை தேவன் அறிவார். அறிவார் தேவனுடைய பிள்ளைகளே, கிருபை நாளத்திற்குள்ள ஒருத்தரும் களைகளாக போயிடக்கூடாது. ஒரு காலத்துல பயிராக இருந்து பிற்காலத்துல களையாக போகிறதுக்கு இடம் உண்டு. தயவு செய்து ஜாக்கிரதையா இருக்கு. நித்தியம் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு கொடுத்திருக்க வாக்குத்தத்தம். என்றென்றைக்கும் முடிவில்லாத தேவனுடைய ராஜ்யத்தை அனுபவிக்கிறதுக்காக இந்த கொஞ்ச காலத்தில் பாடுகளை அனுபவிச்சால் என்ன, வேதனைகளை அனுபவிச்சால் என்ன, இல்லாத பொல்லாத குற்றச்சாட்டுகளை நம்மையில சுமத்தினால்தான் என்ன, மற்றவர்களால் தவறாக புரிந்து கொண்டத்தான் என்ன, விமர்சிக்கப்பட்டத்தான் என்ன, இருக்கட்டும். நீதிமான பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார் என்று வேதம். தேவன் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். நீங்க கலங்க, கத்தருக்கு முன்பாக உத்தமனா இருக்கிறதுக்கு முயற்சி, கிறிஸ்தவங்களை பிரகாசிக்கப்படுவார்.
So sucht nochmal, wie gesagt, sein Angesicht, leuchtet für ihn Gott wird euch leuchten und wenn ihr all diese Dinge befolgt und in eurem Leben handhabt, wird Gott auch euch zu Lampen machen, die nicht nur unterm Bett stehen, sondern Lampen, die auf den Tisch gestellt werden, die andere beleuchten und wie eine Stadt auf dem Berg, das wirklich für alle sichtbar wird und ihr seid dann auch das Licht dieser Welt und wie Salz für die Erde und Gott wird euch gebrauchen.
Stotter. In der Translation ist es double time. Aber wir haben den Josef Translation வச்சு கனால் ஆகிட்டது அப்படின்னு சொன்னபடியால் வாலியப்பிள்ளைக்கு இட்ட மாதிரி டான்சஸை வச்சு கொஞ்சம் டைம் எடுக்குது. சாரி போதே. இப்போ நம்ம எல்லோரும் விழுந்துட்டு செவத்தோடு கூட நம்ம கடந்து செல்வோம். சால்வி ஸ்டாண்ட் அப் ப்ளீஸ்.